முதல் வாசகம். இயேசு கிறிஸ்து தோன்றும் வரையில் குறைச்சொல்லுக்கு இடந்தராமல் இந்த கட்டளையை அப்பலுக்கின்றி கடைபிடித்து வா. திருத்தூதர் பவுல் திமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 6, இறைவசனங்கள் 13-16 முடிய. அன்பிற்குரியவரே, அனைத்துக்கும் வாழ்வளிக்கும் கடவுளின் முன்னிலையிலும் பொந்தியு பிலாத்துவின் முன் விசுவாசத்தை சிறப்பாக அறிக்கையிட்ட இயேசு கிறிஸ்துவின் முன்னிலையிலும் உனக்கு கட்டளையிடுகிறேன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தோன்றும் வரையில் குறை சொல்லுக்கு இடந்தராமல் இந்த கட்டளையை அப்பலுக்கின்றி கடைபிடித்து வா. உரிய காலத்தில் பேரின்ப கடவுள் அவரை தோன்று செய்வார். கடவுள் ஒருவரே வேந்தர், அரசருக்கெல்லாம் அரசர், ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவர். அவர் ஒருவரே சாவை அறியாதவர், அணுக முடியாத ஒளியில் வாழ்பவர். அவரை கண்டவர் எவரும் இலர், காணவும் முடியாது. அவருக்கே என்றென்றும் மாண்பும் ஆற்றலும் உரித்தாகுக. ஆமேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
வரை அகமகிழ்ந்து போற்றுங்கள், என்றென்றும் அவர் பெயரை பாடுங்கள். ஆண்டவரை அகமகிழ்ந்து போற்றுங்கள், என்றென்றும் அவர் பெயரை பாடுங்கள். நாம் போற்றவும் புகழவும் தகுதியானவர், நாம் போற்றவும் புகழவும் தகுதியான வரை அகமகிழ்ந்து போற்றுங்கள், என்றென்றும் அவர் பெயரை பாடுங்கள். அவர் மாட்சியுள்ள திருநாமத்தை போற்றுங்கள், அவர் மகிமையுள்ள ஆலயத்தில் போற்றுங்கள். அவர் மாட்சியுள்ள திருநாமத்தை போற்றுங்கள், அவர் மகிமையுள்ள ஆலயத்தில் போற்றுங்கள். என்றென்றும் எல்லோருக்கும் மேலாக வாழ்த்துங்கள் ஆண்டவரை போற்றுங்கள். என்றென்றும் எல்லோருக்கும் மேலாக வாழ்த்துங்கள் ஆண்டவரை போற்றுங்கள். தினம் அவர் அரசின் அரியணைமை ஆண்டவரை போற்றுங்கள். படைப்பு அனைத்தும் படைத்த தேவன் புகழை பாடுங்கள். மகிமை பங்கு கொண்ட தேவன் புகழை பாடுங்கள். படைப்பு அனைத்தும் படைத்த தேவன் புகழை பாடுங்கள். மகிமை பங்கு கொண்ட தேவன் புகழை பாடுங்கள். ஆண்டவரை அகமகிழ்ந்து போற்றுங்கள், என்றென்றும் அவர் பெயரை பாடுங்கள். வானம் காற்றும் மழையும் உம்மை வாழ்த்தட்டும், ஆறுகளே குன்றுகளே போற்றட்டும். வானம் காற்றும் மழையும் உம்மை வாழ்த்தட்டும், ஆறுகளே குன்றுகளே போற்றட்டும். ஆண்டவரின் எல்லாவித படைப்புகளே வாழ்த்துங்கள் ஆண்டவரை போற்றுங்கள். ஆண்டவரின் எல்லாவித படைப்புகளே வாழ்த்துங்கள் ஆண்டவரை போற்றுங்கள். தினம் அவர் அரசின் அரியணைமை ஆண்டவரை போற்றுங்கள். படைப்பு அனைத்து படைத்த தேவன் புகழை பாடுங்கள். கொண்ட தேவன் புகழை பாடுங்கள். படைப்பு அனைத்து படைத்த தேவன் புகழை பாடுங்கள். மகிமை வாங்கு கொண்ட தேவன் புகழை பாடுங்கள். ஆண்டவரை அகமகிழ்ந்து போற்றுங்கள். என்றென்றும் அவர் பெயரை பாடுங்கள். ஆண்டவரை அகமகிழ்ந்து போற்றுங்கள். என்றென்றும் அவர் பெயரை பாடுங்கள். உள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருகிறவர்கள் பேறு பெற்றோ. அல்லேலூயா 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே.
லூக்கா நற்செய்தி 8:4-15 இறை வார்த்தைகள். அக்காலத்தில் பெரும் திரளான மக்கள் எல்லா ஊர்களிலிருந்தும் இயேசுவிடம் கூடி வந்தபோது அவர் உவமை வாயிலாக கூறியது. விதைப்பவர் ஒருவர் விதைக்க சென்றார். அவர் விதைத்த போது சில விதைகள் வழியோரம் விழுந்து மிதிபட்டன. வானத்து பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன. வேறு சில விதைகள் பாறை மீது விழுந்தன. அவை முளைத்தபின் ஈரமில்லாததால் கருகி போயின. மற்றும் சில விதைகள் முட்செடிகளின் நடுவே விழுந்தன. கூடவே வளர்ந்த முட்செடிகள் அவற்றை நெருக்கிவிட்டன. இன்னும் சில விதைகளோ நல்ல நிலத்தில் விழுந்தன. அவை வளர்ந்து 100 மடங்கு விளைச்சலை கொடுத்தன. இவ்வாறு சொன்னபின் கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று உரக்க கூறினார். இந்த உவமையின் பொருள் என்ன என்று அவருடைய சீடர் அவரிடம் கேட்டனர். அதற்கு இயேசு கூறியது, இறையாட்சியின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது. மற்றவர்களுக்கெல்லாம் உவமைகள் வாயிலாகவே கூறப்படுகின்றன. எனவே அவர்கள் கண்டும் காண்பதில்லை, கேட்டும் புரிந்து கொள்வது இல்லை. இந்த உவமையின் பொருள் இதுவே. விதை இறை வார்த்தை. வழியோரம் விழுந்த விதைகள் அவ்வார்த்தைகளை கேட்பவர்களுள் சிலரை குறிக்கும். அவர்கள் நம்பி மீட்பு பெறாதவாறு அலகை வந்து அவ்வார்த்தையை அவர்கள் உள்ளத்தில் இருந்து எடுத்து விடுகிறது. பாறை மீது விழுந்த விதைகள் அவற்றை கேட்கும்போது அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்பவர்களை குறிக்கும். ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள். சிறிது காலமே அவ்வார்த்தையை நம்புவார்கள். சோதனை காலத்தில் நம்பிக்கையை விட்டுவிடுவார்கள். முட்செடிகளுக்குள் விழுந்த விதைகள் வார்த்தையை கேட்டும் கவலை, செல்வம், வாழ்வில் வரும் இன்னல்கள் போன்றவற்றால் நெருக்கப்பட்டு முதிர்ச்சி அடையாது இருப்பவர்களை குறிக்கும். நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ சீரிய நல்வுள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருபவர்களை குறிக்கும்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே
கிறிஸ்து இயேசுவில் என் அன்பிற்கும் பாஸ்தருக்கும் இனிய அருமையான இறைப்பிள்ளைகளே, இயேசு ஆண்டவரை தன்னுடைய உள்ளத்தில் தாங்கி அந்த வார்த்தையின் வாயிலாக வாழ வேண்டும் என்கிற எண்ணத்தோடு ஒவ்வொரு நாளும் இந்த திருப்பலியை கண்டு இறைவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டிருக்கிற உங்களை நிறைவோடு வாழ்த்துகிறேன். உங்களுக்காக இந்த பலியில் ஜெபிக்கிறேன். இப்போது நாம் இணைந்து ஆண்டவர் கொடுத்த இந்த இரண்டு இறைவார்த்தை பகுதிகளையும் இணைந்து சிந்திக்க உங்களை என்னோடு பயணிக்க அழைக்கிறேன். அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு வாசிக்கப்பட்ட இந்த வாசகம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இயேசு ஒரு உவமையை சொல்லுகிறார். அந்த உவமைக்கு அவரே விளக்கமும் கொடுத்துட்டார். அப்போது நான் இப்போ மறையுரை சொல்கிறது வந்து எப்படி அப்படின்னா, மறையுரைக்கே ஒரு மறையுரை சொல்வது போல அப்படித்தான் இருக்கும். ஏன்னா அவரே விளக்கம் சொல்லிட்டார் இல்லையா. வழக்கமாக சாமி என்ன செய்வாங்க, பைபிளை வாசிட்டு அதற்கு விளக்கம் சொல்லுவார்கள். அதைத்தான் மறையுரை என்று சொல்கிறோம். அதை இறைவார்த்தை பகிர்வு அப்படின்னு சொல்கிறோம். இங்கே இயேசு ஆண்டவர் ஒரு உவமையை சொல்லிட்டு அதற்கு விளக்கத்தையும் அவரே சொல்லிட்டார். அதனால் அவர் சொன்ன விளக்கத்தையே நான் திருப்பி சொன்னேன் அப்படின்னா அது மறுபதிப்பு செய்வது போல் ஆகிவிடும். கொஞ்சம் இயேசுடைய மனநிலை எப்படி இந்த உவமையில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச ஒரு குருவானவர், நல்ல நிறைய படித்திருக்கிறார். வெளி ஊர்களெலாம் போய் படித்தவர். குருமடங்களில் சில ஆண்டுகள் அவர் குருமட பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஸரெல்லாம் அங்கே இருந்தவர். ரொம்ப நல்ல மனிதன், பழகுவதற்கு இனிமையான ஒரு மனிதர். அவர் பங்கு பணிக்கு போயிருந்தார். அப்போது அவர் சந்திப்பதற்காக நான் உரை அழைத்திருந்தார். அந்த ஊரில் ஒரு திருவிழாவுக்கு மறையுரை ஆற்றுவதற்காக கூப்பிட்டிருந்தார். நான் போயிருந்தேன். என்னுடைய இயல்பான பேச்சு, என்னுடைய இயல்பான நடை, நான் அப்படியே எப்பயும் போல் பேசுறது போல் மறையுரையில் ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டேன். முடித்ததுக்கப்புறம் பூசை முடிஞ்சிட்டு அடுத்த நாள் காலையில் நிற்கும் போது ஒன்று மூணு பேர் வந்தாங்க. கோயிலில் ரொம்ப ஆர்வமாக ஈடுபாடு உள்ளவங்க வந்து சொன்னாங்க, சாமி இப்படிலாம் பேசினா தானே சாமி எங்களுக்கெல்லாம் புரியும் அப்படின்னா. ஏன், என்ன உங்கள் சாமிகிட்ட தான் நான் பாடம் படித்தேன், என்ன எப்படி சொல்கிறீங்க அப்படி என்று சொன்னேன். அவர் சொன்னாங்க, எங்கள் சாமி ஆரம்பிக்கும் போதே அமெரிக்காவிலேருந்து ஆப்பிரிக்காவிலேருந்து ஆரம்பித்தார்னா எங்களுக்கு எப்படி சாமி அவர் சொல்கிற மறையூர் எங்களுக்கு புரியும் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து தவறு அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இயல்பு இருக்குது. யார்கிட்ட பேசுகிறோம், எதை பேசுகிறோம் அப்படின்றது ரொம்ப நமக்கு தெரிந்திருந்தால் தான் அது சரியாக வரும். இன்றைக்கி பல பேர் படித்த நிலையில் இருக்கிற, அறிவார்ந்த நிலையில் இருக்கிற எல்லாருமே தனக்கு என்னெல்லாம் தெரியும் அப்படின்றத காட்டுகிற விதமாக தான் பல நேரங்களில் பேசுகிறாங்க. தனக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்கிறது மாணவர்களா, அல்லது தனக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்கிறவர்கள் இளைஞர்களா, பெரியவர்களா, அல்லது எந்த மனநிலை எந்த தேவைக்காக வந்திருக்கிறார்கள் என்பதை தெரியாமல் நாம் பேசுகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பேச்சில் அர்த்தமே இல்லாமல் போய்விடும். அப்போ இன்றைக்கி பேசுகிற பல பேர் எப்படி பேசுகிறாங்கலாம், அவர் ரெண்டு மூணு மனநிலையில் பேசுகிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், அடுக்கு மொழிகளில் நிறைய பேர் பேசுவாங்க. இன்றைக்கெலாம் பேசும் போது பேச்சாளர்களும் சரி, அல்லது ஆன்மீக சொற்பொழிவாளர்களாக இருந்தாலும் சரி, அடுக்கு மொழியில் நிறையா பேசுவாங்க. இடையிடையில் ஆங்கிலத்தை கலந்து பேசுவாங்க. அப்பப்போ அடைப்பு குறிக்குள்ளே இருக்கிற அந்த மேற்கோள்கள், கொட்டேஷன்ஸ்னால் நிறையா சொல்லி பேசுவாங்க. கேட்பதற்கு அழகாக இருக்கும், கொடுப்பவருக்கு நன்றாக தெரியும். ஆனால் மக்கள்கிட்ட போய் சேருதா அப்படின்றதான் பெரிய ஒரு தொய்வு இன்னைக்கு நாம் பார்க்க முடிகிறது. யார் சிறந்த பேச்சாளர், யார் மக்கள் பேச்சாளர் அப்படின்னா, மக்கள் மனநிலையை உணர்ந்து அவர்கள் என்ன ஓட்டத்திற்கு ஏற்ப அவருடைய வாழ்வியல் சார்ந்த காரியங்களை அவர்களுக்கு விளக்கி சொல்றவர்கள் தான் உண்மையான பேச்சாளர்களாக, மக்கள் பேச்சாளர்களாக, யதார்த்த பேச்சாளர்களாக, அல்லது ஆன்மீகவாதிகளாக, சொற்பொழிவாளர்களாக இருக்க முடியும் என்று நான் நினைக்கிறேன். அதுதான் உண்மையும் கூட. படித்த நிலையில் இருக்கிறவங்க பல பேர் மேதாவியாக தன்னை நினைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு எளிமையான காரியங்கள் கூட தெரியாது. இன்றைக்கெல்லாம் சில நேரங்களில் பார்க்குறோம், இப்போ கணவர் வந்து ரொம்ப படித்தவராக இருப்பார், மனைவி படிக்காத ஒரு மனைவியாக இருக்கிறாங்க அப்படின்னா எப்போ பார்த்தாலும் ஒரு பிரச்சனை வரும். ஏன்னா அந்த அம்மாவுடைய மனநிலையை அவரிடம் இருக்கிற ஞானம், அவருக்கு இருக்கிற அந்த கேள்வி அறிவு அதெல்லாம் புரிந்து கொள்ளாமல் இன்னொரு நிலையிலிருந்து பேசுகிறோம் அப்படின்னா அதனால் ஒரு பயனும் இல்லாமல் போய்விடுகிறது. அதை இன்னைக்கு நாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அப்போ படித்திருக்கிறவர்கள், தனக்கு நிறைய காரியங்களை தெரிஞ்சு வச்சுருக்கிறவங்க தேவைக்கேற்றார் போல அதை பயன்படுத்த வேண்டும். யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு வந்து டேம் நிறையா தண்ணி இருக்குது, டேம் ஃபுல்லாக தண்ணி நிறைஞ்சிருக்குது. ஒரே நேரத்தில் இப்போ வைகை அணையில் இருக்குது, காவிரியில் தண்ணி இருக்குது, கல்லணையில் தண்ணி இருக்குது. ஒரே நேரத்தில் இருக்கிற எல்லா ஷட்டரையும் திறந்து விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, யாருக்கு அதில் பலன் வரப்போகுது? அந்த தண்ணியே வேஸ்ட்டாக போயிடும், டேமே பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, யாருக்குமே பயன்படாமல் போய்விடும். இப்போ டேமில் தண்ணி இருக்குது அப்படின்னு சொன்னால் சரி, ஒரு ஷட்டரை திறந்து விடுவோம், ஒரு பகுதி மக்களுக்கு இந்த ஒரு காரியத்துக்காக போச்சுன்னா அது அவங்களுக்கு தெளிவாய் போய் சேரும், பயனும் இருக்கும், கொடுக்குறவளுக்கு சந்தோஷம் இருக்கும். ஆனால் நமக்கு இருக்குது அப்படின்றதுக்காண்டி எல்லாத்தையும் அட்டஸ்டில் கொடுத்தோம் அப்படின்னா அது யாருக்குமே பெருசாக பலனையும் தராது, கொடுக்குறவருக்கும் ஒரு கட்டத்துக்கு மேலே அது விரக்தியை தந்துவிடும். நான் தெரிந்ததெல்லாம் சொல்வேன் என்று நினைப்பது நல்ல நல்ல ஒரு பாணி அல்ல. குடும்பத்தில் நீங்கள் இருக்கிறீங்க, படிச்சிருப்பீங்க, அன்பியத்தில் இருப்பீங்க, நீங்கள் நல்லா படித்தவங்களாக இருப்பீங்க. அதே அன்பியத்தில் கிராமப்புறத்துலேருந்து வந்து நகர்ப்புறத்தில் வந்து சேர்ந்தவங்க இருப்பாங்க. அவங்களோட நீங்கள் பேசுகிற பொழுது அவருடைய மனநிலை என்ன அப்படின்னு தெரிஞ்சு நீங்கள் பேசணும். நீங்கள் மருத்துவரை பார்க்க போகிறீங்க, என்ன மருத்துவரை பார்க்க போகிறீங்க, டாக்டருக்கு அந்த டாக்டர் லாங்குவேஜ் எல்லாமே நல்லா அவங்க லாங்குவேஜில் இருக்கிற எல்லா டெக்னிக்கல் வேர்ட்ஸும் அவங்களுக்கு தெரியும் பார்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட பேசும்போது அந்த டெக்னிக்கல் வேர்டில் பேசினாங்கன்னா உங்களுக்கு புரியுமா எவ்வளோ எரிச்சல் வரும். அதே போல தான் ஒரு மருத்துவராக இருக்கிறவர் தன்னை வருகிற ஒரு சாமானிய நோயாளியை பார்க்குற பொழுது அவங்க லெவலுக்கு இறங்கி உங்களுக்கு தான் நடக்குது அப்படின்னு சொன்னால் தான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் டாக்டர் அவரால் இருக்க முடியும். அதுபோல தான் எல்லா ப்ரொஃபஷனலும் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, தான் யாரோடு பேசுகிறோம், அவங்க என்ன நிலையில் இருக்கிறாங்க அப்படின்றத நாம் தெரிஞ்சு பேசணும். அதுதான் கொடுக்குற விளக்கம் அவர்களை போய் சேரும். இப்படி தான் ஒரு பையன் வந்து அவங்க அப்பாட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன், அப்பா போர் என்றால் என்ன அப்படி என்று சொன்னாரா. உடனே அவர் பானிப்பட்டு போரில் ஆரம்பிக்கிறார், அங்கே பானிப்பட்டு போர் ஆரம்பிக்கிறார், முதலாம் உலக போர் ஆரம்பிக்கிறார், இரண்டாம் உலக போர், ஜெர்மனி பயங்கரமாக லீடிங் எடுத்துச்சு, அமெரிக்காவும் ஜெர்மனியும் மோதிக்கொண்டது, மிகப்பெரிய யுத்தம் வந்தது. அப்பொழுது ஜப்பானில் கொண்டு போய் அணு ஆயுதத்தை போட்டாங்க, குரோசிமா நாகசாகி அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு பாம்பிளாஸ்ட் ஆச்சு, அணு வெடிகள்லாம் வெடிக்கப்பட்டது அப்படிலாம் சொன்னார். இதுதான் போர் அப்படின்னாராம். அந்த பையனுக்கு ஒன்றுமே புரியல, சின்ன பையன் மண்டே மண்டே சொறிகிறான். அவனுக்கு ஜப்பான்னா என்னென்னு தெரியல, குரோசிமா நாகசாகி என்னென்னு தெரியல, அணுன்னா அட்டாமிக் பாம்னா அவனுக்கு என்னன்னே தெரியல. போர்ன்றதை கேட்டு முடிச்சுட்டே இருந்தான். இந்த பையன் முடிச்சுட்டே இருக்க பார்த்தா அப்பா கடுப்பாகி அம்மா வீட்டுக்குள்ளே இருந்ததை பார்த்து சொன்னார், ஏ சீக்கிரம் டீ கொண்டாடி அப்படின்னு சொன்னாரான். உடனே வீட்டுக்காரம்மா உள்ளேருந்து சரியான கடுப்பு, ஞாயிற்றுக்கிழமை பொழுதுமா சும்மா வக்கத்து போய் டிவிக்கு முன்னாடி உட்காந்து டிவியை பார்த்துட்டு ரிமோட்டை நோண்டிக்கிட்டு என்னை அதை கொண்டு விடுவா இதை கொண்டு வர நல்லா சொல்லிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லி டம்முன்னு டம்ளர் தூக்கி எரிஞ்சாங்களாம். அப்போ அப்பா வந்து பையனை பார்த்தாரான். அப்போ தான் பையன் சொன்னானா, அப்பா எனக்கு போர்னா என்னென்னு புரிஞ்சிருச்சு அப்படின்னு அந்த பையன் சொன்னான். யதார்த்தமான நிகழ்வுகள் தான் இன்னைக்கு எல்லாருக்கும் போய் சேரக்கூடிய நிலையில் இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு நான் இயேசுவை இப்படித்தான் நான் பார்க்குறேன். அனைத்தும் அறிந்தவர் ஆண்டவர், அதில் மாற்றுக்கருத்து என்பதே இல்லை. அண்ட சராசரங்களையும் படைத்த கடவுளுடைய ஒரே மகனாக இருக்கிற அவருக்கு எல்லாமே தெரியும். எல்லாமே தெரிந்த அவர் தனக்கு தெரிந்த விதத்தில் அவருடைய பேசவில்லை, மக்களுக்கு என்ன தெரியுமோ அதை தான் பேசுகிறாரு. இயேசுடைய வாழ்க்கையில் பாருங்களேன், ஒரு பெரிய பெரிய தியாலஜியெல்லாம் அவர் கட்டமைக்கவே இல்லை, பெரிய ஃபிலோசாஃபிக்கல் தாட்ஸ்லாம் அவர் யாருக்குமே கொடுக்கல, பெரிய பெரிய தத்துவங்களை அப்படியே மேற்கோளிட்டுலாம் அவர் எங்கேயுமே சொல்லவே இல்லை. அவர் எடுக்கிற விவிலியத்தில் என்ன பகுதி இருக்கோ அதை வாசிப்பார், அதுக்கு தான் விளக்கம் சொல்லியிருக்காரு. மற்றபடி அவருடைய உவமைகள் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அல்லது அவர் யாரோடெல்லாம் பேசுகிறாருங்களோ பார்த்தீங்கன்னா, ரொம்ப எளிமையான வார்த்தைகளில் லென்த்தி சென்டென்ஸாக கூட பேச மாட்டார், ரொம்ப குறுகிய வார்த்தைகளை பயன்படுத்தி எளிமையான விதத்தில் பேசுவார். அப்படி அவர் சொன்ன உவமைகளில் ஒரு ரொம்ப அருமையான எல்லாரும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உவமை தான் இன்றைக்கு சொல்லப்பட்ட இந்த உவமை என்று நான் நினைக்கிறேன். பாருங்கள், இன்றைக்கி கூட இயேசு ஆண்டவர் இந்த உவமையில் யாரை பயன்படுத்தி சொல்கிறார் என்று சொன்னால், அந்த மக்களோடு தொடர்புடைய ஒரு காரியம், அன்றாட விவசாய பெருங்குடி மக்களாக இருக்கிற அந்த யூத மதத்தில் இருக்கிற அந்த விவசாய பெருங்குடி மக்களுக்கு புரியக்கூடிய விதத்தில் விதை நெல் நிலம் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஒரு விவசாயிக்கு அதிகபட்சம் வாழ்க்கையில் அதிகமாக தொடர்புடையது என்னது, விதை நெல் நிலம். இதை மையப்படுத்தி அவர் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறார், என்னது, மக்களுடைய மனநிலை இறையாட்சி என்கிற தத்துவத்தை கொடுப்பதற்கு சொல்லப்படுகிற செய்தியை கேட்கிறதுக்கு மக்களே உங்களுடைய உள்ளத்தை தயார்படுத்துங்க அப்படின்னு சொன்னார்னு வச்சுக்கோங்களே, கட்டாயம் அவங்களுக்கு புரியாது. பட் இன்னைக்கு வேணா 2000 ஆண்டுகால பாரம்பரியத்தில் நீங்களும் நானும் நிறைய மறைகுறைகளை கேட்டு படித்து பலவிதமான காரியங்களை கேட்ட பிறகு இன்னைக்கு இறையாட்சி அப்படின்னா கிங்டம் ஆஃப் காட் அப்படின்னா நமக்கு என்னென்னு ஈஸியாக புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் அன்னைக்கு அது ஒரு புது டேர்மாக அங்கே வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுது, ஒரு புது வார்த்தை தான். எப்படி சுனாமி வந்த பொழுது எல்லாரும் சுனாமியான்னு ஆச்சரியப்பட்டு கேட்டேன் இல்லையா, இப்போ கொரோனா வந்ததுக்கப்புறம் அப்புறம் தான் கொரோனான்னு தொடக்கத்தில் ரொம்ப கேட்டுக்கிட்டு இருந்தோம், இப்போ எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு பெயராக மாறிவிட்டது. அதுபோல் இயேசு காலத்தில் இறையாட்சின்றது புதிய வார்த்தையாக இருந்துச்சு, இன்றைக்கி நமக்கு பழகி போய்விட்டது. அப்படிப்பட்ட ஒரு புதிய வார்த்தையை மக்கள்கிட்ட போய் அவர் சொன்னார் அப்படின்னா அந்த பாமர மக்களுக்கு அது எப்படி புரியும், புரியறதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்போ அந்த சூழ்நிலையில் தான் ஆண்டவர் அதை எடுத்து ஒரு உவமையாக அழகாக சித்தரித்து சொல்லுகிறார். அந்த சித்தரிப்புகளை தான் இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்டோம். எளிமையாக சொல்லுகிறார், விதைக்கிறவர் ஒருத்தர் விதைக்க போகிறாரியா, போகும்போது என்ன நடக்குது அப்படின்னா, அந்த விதை நாலு விதமான நிலங்களில் போய் விழுகுது. முதல்ல அந்த விதை எங்கே போய் விழுகுது அப்படின்னா, விதைக்கும் போது அது ரோட்டில் போய் சாலையில் விழுந்துருச்சு. அப்போ வர்றவங்க போகிறாங்களா, மிதிக்கிறாங்க, பறவைக்கு அது தெளிவாக தெரியுது, பறவை வந்து அதை சாப்பிட்டு போயிடுது அப்படின்னு சொல்கிறார். அப்போ எல்லோரும் ஆணும் பார்க்குறாங்க, அப்படியா அப்படி சொல்லிட்டு. இப்போ அவங்களுக்கு தெரியுது வயக்காடுனா என்ன, பாதைனா என்ன, எல்லாம் தெரியுது. அடுத்து சொல்கிறார், அது போல் விதைச்சாரியா அந்த விதை போய் ஒரு பாறையில் போய் விழுந்துருச்சு. பாறைன்னு என்ன, ஒரு கல் மேலே விழுந்துருச்சு. அப்போ அந்த கல்லில் கொஞ்சம் ஈரம் இருக்கும், அந்த கல்லில் கொஞ்சம் மண் கிடக்கும் பார்த்தீங்களா, அந்த மண் மேலே அது வேர் பிடிச்சி கொஞ்சம் வளர்ந்து வருது. வெயில் வெயில் மொட்டை வெயில் போடும் போத அதுக்கு மேலே அந்த வேர் வந்து ஆணி கொடுத்து உள்ளே போக முடியாமல் அது செத்து போச்சு அப்படின்னு சொல்கிற மக்களுக்கு புரியுது, ஆ நான் பார்த்துருக்குறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. மூணாவதாக ஒரு காரியத்தை சொல்கிறார், என்ன சொல்கிறாரு, ஒரு அதே போல் இன்னொரு விதை போச்சியா, அது போய் எங்கே விழுந்துச்சுன்னா ஒரு முச்செடிக்குள்ளே போய் விழுந்துருச்சு. அப்போ அதுக்குள்ளே மண் இருக்குது, அதில் தண்ணி இருக்குது, நல்ல மண்ணாக இருக்குது, அந்த செடி வேகமாக வளர்ந்து வருது பார்த்துக்கோங்க. வளர்ந்து வரும் போது கூட நிறைய பத்த செடிகள்லாம் வளர்ந்து வந்ததுனால ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே அந்த செடினால் போராடி என்ன செய்ய முடியல, வளர்ந்து வர முடியலை அப்படின்னு சொல்கிறார். அப்போ கடைசியாக தான் சொல்கிறாரு, ஒரு சில விதைகள் நல்ல நிலத்தில் போய் விழுந்துச்சு, அது அப்படியே நல்லா வளர்ந்து நிறைய பலன் கொடுத்தது அப்படின்னு ஏசா ஆண்டவர் சொன்னாராம். இவற்றையெல்லாம் சொல்லிவிட்டு ஆண்டவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் என் உள்ளத்தை தொட்டது, எதுவென்று சொன்னால் கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் அப்படின்னு சொல்கிறார். இங்கே தான் ஆண்டவர் வந்து இந்த ஃப்ரீடம் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி, மனிதனுடைய சுதந்திரத்தை மதிக்கிறார். நான் சொல்கிறதெல்லாம் நீ கேளு அப்படின்னு சொல்லலை, நான் சொல்கிறேன் கேட்டால் நல்லா இருப்பேன் அவ்வளோதான், நான் சொல்லுகிறேன் அதை நீ கேட்டால் நன்றாக இருப்பாய் அப்படின்னு சொல்லி மனிதனுடைய அந்த சுதந்திரத்தை மதிக்கிறார். யாரெல்லாம் கேட்டுக்கொண்டார்களோ அவர்களெல்லாம் பிழைத்து கொள்கிறார்கள். இது உண்மையிலேயே நல்ல ஒரு காரியம். நாம் சொல்கிறதை எல்லாரும் கேட்கணும்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடைசியில் நாம் தான் விரக்தி அடைவோம், நாம் தான் விரக்தி அடைவோம். சொல்ல வேண்டியதனுடைய கடமை, நான் சொல்லுகிறேன் கேட்டால் நல்லா இருப்பேன் அவ்வளோதான். இன்றைக்கி வந்து ஸ்கூலில் வந்து ஒரு வாத்தியார் வந்து பாடம் நடத்துகிறாரு. பாடம் நடத்தும் போது என் கிளாஸில் 80 பிள்ளைங்க இருக்குதுன்னா 80 பிள்ளைகளுமே நான் சொல்கிறத கேட்கணும் எதிர்பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நடக்காத காரியம், அது நடக்கிறதுக்கு வாய்ப்பும் இல்லை. ஏன் அப்படின்னா, அந்த குழந்தைங்களுடைய பின்னணி வேறு, அவருடைய உட்கரையைக்கூடிய தன்மை என்பது வேறு, அதன் அடிப்படையில் அதனுடைய விகிதாச்சாரம் மாறுபடும். அதெல்லாம் இயேசு தெளிவாக உணர்ந்து வச்சிருக்கிறார். அதனால தான் சொல்கிறாரு, கேட்க செவி உள்ளவர் கேட்கட்டும். இன்றைக்கி நிறையா பேருக்கு வீணாக டென்ஷனை நம்மளாம் உருவாக்கிக்கிறோம். நான் சொல்கிறேன் கேட்க மாட்டேன்றான் ஃபாதர் எங்கள்டையும் சொல்லுவாங்க மக்கள்னு, ஒன்று சொன்னாலும் கேட்க மாட்டேன்றான், என் பிள்ளை எதை சொன்னாலும் கேட்க மாட்டேன்றான், எதை சொன்னாலும் கேட்க மாட்டேன்றான் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் நாலு பிள்ளை இருக்குது, அந்த மூணு கேட்குது, இந்த ஒரு இது எப்போ சொன்னாலும் அது வந்து பிரிந்து போன மந்தையில் இருக்கிற ஆடு போல என் பிள்ளை இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நினச்சி ரொம்பலாம் வருத்தப்படக்கூடாது. அது ஒரு காலகட்டம் வரும்போது தன்னாலேயே அது அதுக்கும் புரிந்து கொள்ளக்கூடிய நிலைமை வரும். இப்போ அந்த ஊமைக்கு ஆண்டவர் விளக்கத்தை அழகாக சொல்லுகிறார். அந்த விளக்கம் தான் இன்றைக்கு இயேசு சொன்ன அந்த விவிலிய பகுதியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ நான் உங்களை கேள்வி கேட்குறேன்னு வச்சுக்கோங்களே, நீங்கள் எந்த நிலமாக இருக்க விரும்புகிறீர்கள்? இன்வேரியபிளி எல்லாரும் கை தூக்குவீங்க, நல்ல நிலமாக இருக்க விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லுவீங்க, நான் உட்பட எல்லாருமே சொல்லுவோம். அப்படியே கையை தூக்கிட்டு தூக்குன கையை நெஞ்சில் வச்சு அப்படியே கேட்டு பாருங்க, நீங்கள் என்ன நிலமாக இருக்கிறீங்க அப்படின்னு ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துவார். உங்களுக்கே தெரியும் நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீங்க அப்படின்னு. பட் நான் நம்புகிறேன் இந்த கேசி ட்ரிச்சி இந்த சேனலில் ஒவ்வொரு நாளும் திருப்பலி பார்க்கக்கூடிய நீங்கள் கட்டாயம் இந்த முதல் நிலையில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, எனக்கு நல்லாவே தெரியும். அப்படின்னா என்ன அர்த்தம், அப்படிலாம் இருந்தால் நீங்கள் இந்த உட்காந்து இந்த திருப்பலி நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, இவ்வளோ தூரம் சிரத்தை எடுத்து பார்க்க மாட்டீங்க. கோயிலில் திருப்பலிக்காக பார்க்குறதை விட இந்த இந்த யூடியூப்பில் மாஸ் பார்க்குறதுக்கு வி நீட் மோர் கான்சன்ட்ரேஷன், இல்லைனா அது நீங்கள் பார்க்க முடியாது. அந்த விதத்தில் பார்க்குற பொழுது மொதல் கேட்டகரி அவுட், நீங்கள் யாருமே அதில் இல்லை நான் நம்புகிறேன். இந்த ரெண்டாவது கேட்டகரி ஒன்று இருக்குது பாருங்களே, அது ரெண்டாவது நிலம், பாறை மீது விழுந்த நிலம் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன் இல்லையா. அந்த பாறை மேலே வந்து ஆண்டுடைய வார்த்தை, வார்த்தை தான் அந்த விதையாக சொல்லப்படுகிறது. ஆண்டுடைய வார்த்தை நமக்கு வந்து கொடுக்கப்படுகிறது, நாமளும் வாங்குகிறோம். ஆனால் வாங்கினதை என்ன செய்ய முடியல அப்படின்னா, பெரிய அளவில் நம்மளால் தக்க வச்சுக்கிற முடியலை. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், பாறை மீது விழுந்த விதை அப்படின்னு சொல்கிறோம். இது ரொம்ப யதார்த்தம். இன்றைக்கி நிறையா கிறிஸ்தவர்கள் ஒரு ஒரு ஏதாவது ஒரு காரியத்தில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, டக்குன்னு வந்து கிறிஸ்துவ மதத்தை விட்டு வெளில போயிடுறாங்க. அப்படி இல்லைன்னா மாற்று மதத்தினுடைய மாந்தரிக சக்திகளை தேடி போகிறாங்க அப்படின்னா, அங்கே வேறு விடலைன்னு அர்த்தம், அங்கே வேறு விடலை அப்படின்னு அர்த்தம். ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு ஒரு பாப்புலரான ஒரு கிறிஸ்டியனாக இருப்பாங்க, ரொம்ப வந்து ஒரு ஆடம்பர கிறிஸ்டியனாக, விழாக்கால கிறிஸ்டியனாக அவங்க வந்து இருப்பாங்க. எல்லா விழாக்கள்லையும் முன்னாடி வந்து நிற்பாங்க, எல்லாமே நல்லா எடுத்து செய்வாங்க. நாம் நினச்சிக்கிட்டு இருப்போம், எப்படி மனுஷனாக இருக்கார் பாரு அப்படின்னு, திடீர்னு பார்த்தா அவர் வந்து சபைக்கு போயிடுவார், திடீர்னு பார்த்தா அவர் ஒரு நல்ல நாள் பெரிய நாள் பார்த்து மாந்திரிகம் குறிப்பாக்கக்கூடிய நிலைமைக்கு போயிடுவார். காரணம் கேட்டு பாருங்கள், உப்புச்சப்பு இல்லாத சின்ன ஒரு தடையாக தான் இருக்கும், ஆனால் உடனே அவரால் தாங்க முடியல. அப்படின்னா என்ன காரணம், என்ன காரணம், அங்கே பேஸ்மெண்ட்டு சரியா இல்லை, பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்குது, இப்போ பேஸ்மெண்ட்டு வீக்காக இருந்தால் என்ன செய்ய முடியும், ஒன்றுமே செய்ய முடியாது. இது இந்த நிலையில் நாம் இன்னைக்கு நிறைய பேர் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது, அல்லது குறைய பேர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்போ மூன்றாவதாக ஒரு காரியம் சொல்லப்படுகிறது, அது என்ன, அந்த விதையானது எங்கு விழுகிறது என்று சொன்னால் முச்செடிகளுக்கு உள்ளாக விழுகிறது, முச்செடிகளுக்கு உள்ளாக விழுகிறது. இந்த நிலையில தான் பெரும்பாலான ஆட்கள் நாம் இருப்போம் நினைக்கிறேன். அன்புக்குரியவர்களை, நாம் வாழுகிற சமூகம் இது ஒரு தனி தீவு அல்ல. நாம் எல்லாருமே சமூகத்துக்குள்ளே வாழுகிறோம். நல்லதை தேடி நாம் வருகிற அதே நேரத்தில் தீமையும் நம்மை சுற்றித்தான் இருக்கிறது. அப்போ ஆண்டுடைய வார்த்தை நம்முடைய உள்ளத்தில் விழுகிற பொழுது நாம் களைகளுக்கு மத்தியில் வாழுகிறோம் என்று சொன்னால் நாம் செழித்து தலைத்து வளர முடியாது. இப்போது இது மூணு நமக்கு தெரியுது. சரி, இப்போ இந்த நாலாவது காரியத்துக்கு தான் நாம் வர வேண்டியிருக்கு. என்னது, நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள். சரி, இப்போ என்ன பியூட்டி அப்படின்னா, விதைக்கிற போது யாருமே பாறையில் கொண்டு போய் விதைக்கிறதே இல்லை, யாருமே வழி ஓரத்தில் கொண்டு போய் விதைக்கிறது இல்லை, முச்செடியை பார்த்து யாரும் விதைக்கிறது இல்லை, நல்ல நிலம் பார்த்து விதைக்கிறது இல்லை. அப்படின்னு விதைக்கிற போது அங்கே அங்கே அந்தந்த மாதிரி பகுதிகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் ஒரு விவசாயியுடைய கடமை என்ன அப்படின்னு சொன்னால், விவசாயி என்ன செய்யணும், ஒரு நிலம் இருக்குது, ஒரு ஏக்கர் விவசாயம் பண்ண போகிறாரு, அவர் நெல் விதைக்க போகிறாரு, அல்லது ஏதோ ஒரு பயிர் செய்ய போகிறார். அப்படின்னா அந்த பயிர் செய்வதற்கு முன்பாக அந்த நிலத்தை பண்படுத்த வேண்டும், அந்த நிலத்தை பண்படுத்த வேண்டும். விதைக்கன்னு முடிவு பண்ணியாச்சு, இந்த நிலத்துலேருந்து நல்ல மகசூல் பார்க்கணும், எனக்கு நல்ல விவசாயம் இதுலேருந்து வரணும்னு ஒரு விவசாயி எதிர்பார்த்தார் அப்படின்னு சொன்னால், விதைக்கிற அன்னைக்கு மாத்திரம் போய் வேலை செய்ய மாட்டார். நீங்கள் விவசாய குடிமக்கள் நிறையா இருப்பீங்க, ஒருவேளை இன்றைக்கி நீங்கள் படித்து வேலை நிலைமைக்கு வந்திருந்தாலும் உங்கள் கிராமங்கள்லாம் நீங்கள் விவசாயம் பண்ணும் போது பார்த்துருப்பீங்க. நாளைக்கு விதைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி போய் வயக்காட்டை போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு உங்களால் விதைக்கவே முடியாது, உங்களால் விவசாயம் பார்க்கவே முடியாது. அப்போ என்ன செய்யணும், அது என்னைக்கு நீங்கள் அறுவடை முடிக்கிறீர்களோ அந்த நாளிலிருந்து நீங்கள் தொடங்கிடணும். அந்த நாளிலிருந்து ஒவ்வொரு நாள் அந்த வயலை போய் நீங்கள் பார்க்கணும், அந்த வயலில் வந்து வேறு ஏதாவது களைகளை வளருதா அப்படின்னு பார்க்கணும். அதில் வந்து ஏதாவது கொஞ்சம் நாள் உழுது போட்டிருப்போம், அந்த அந்த கல்லில் அந்த களிமண் மாறி கிடக்கும், அதெல்லாம் கரடு முரடாக கிடக்கும், அதெல்லாம் சுத்தப்படுத்தி வைக்கணும், அதெல்லாம் பரம்படித்து பத்துவமாக வச்சுக்கணும். விதைக்கிறதுக்கு முன்னாடி அந்த நிலத்தை நல்லா உழுது, சாலை ஓட்டி அதில் ஆவரம்பு அல்லது வேறாவது இயற்கை உரங்கள் அதெல்லாம் போட்டுக்கிட்டு அந்த நிலத்தை பக்குவமாக வச்சுருதான் தான் விதைக்கிற போது அந்த விதை போய் விழுந்து தூர் பிடிச்சி நல்லா வரும். ஆனால் விதைக்கிற போது அந்த விதை போய் உள்ளே விழுந்து அது தூர் பிடிச்சி நல்லா வரும். இது விவசாயத்தில் நம்ம அன்றாடம் பார்க்கக்கூடியது. இதைத்தான் ஏசு ஆண்டவர் அப்படி உங்கள் லைஃபுக்கு ஒப்பிட்டு பாருங்கயா அப்படின்னு சொல்லிட்டு சீடர்களுக்கு அந்த விளக்கத்தையும் கொடுக்குறார். இன்றைக்கி நாம் கடவுளுடைய வார்த்தையை பல நேரங்களில் கேட்குறோம் இல்லையா, ஆனால் நம்முடைய நிலம் பண்படுத்தப்படாமல் இருக்கிற, பண்படுத்தப்பட வேண்டும். எப்படி பாதை பண்படுத்துறது அப்படின்னா, அதுக்கு தான் நீங்கள் பார்க்குற திருப்பலிகள், நீங்கள் மேற்கொள்கிற பக்தி முயற்சிகள், சொல்லுகிற ஜபமாலை, குடும்ப ஜபம், நீங்கள் எடுக்கிற விரத காரியங்கள், நீங்கள் எடுக்கிற உறுத்தல் முயற்சிகள், இது எல்லாமே அந்த நிலத்தை வந்து பக்குவப்படுத்துவதற்கு உதவி செய்யும். அப்போ நீங்கள் நினைக்கலாம், நாளைக்கு விதைக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி போய் எல்லா வேலையும் பார்க்க முடியாது இல்லையா. அப்போ அது அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இட்ஸ் அ கிராஜுவல் ப்ராசஸ், அது தொடர்ந்து செய்யப்பட வேண்டும். இது வந்து தொடர் பயிற்சியாக, தொடர் மென்டிங்காக இது இருக்க வேண்டும். அந்த பண்படுத்துதல் என்பது ஒரு நாள் காரியம் அல்ல, இது ஒரு தொடர் காரியமாக செய்து கொண்டே இருந்தால்தான் விதைக்கப்படுகிற பொழுது அந்த விதை நல்லா மனசில் போய் விழுந்து ஆண்டவர் எதிர்பார்க்கிற நிறைவான பலனை கொடுக்க முடியும். அப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க, எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை பக்குவப்படுத்தி வைத்திருக்கிறீங்க யோசிச்சு பாருங்க. இப்போ நீங்கள் நினச்சிக்கோங்க, நீங்கள் ஒரு நிலமாக இருந்துக்கிறீங்க, சாதாரண நிலம், அந்த நிலத்தில் பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணுறக்கு வரப்புன்னு ஒன்று இருக்கும். அதைத்தான் இங்கே வந்து என்ன சொல்கிறார் ஆண்டவர், வழி ஓரம் சொல்கிறார், வரப்பு இருக்கும். ஒரு ஏக்கர் இடத்த எடுத்துக்கிட்டிங்கன்னா வரப்பு இருக்கும், அதில் கொஞ்சம் கல் கிடக்கும், அதில் கொஞ்சம் முள் பத்தம் இருக்கும், அதுக்குள்ளே தான் விதை எல்லாத்தையும் விதைக்க போகிறோம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்கள் மனசை நீங்கள் ஒரு நிலமாக நினச்சிக்கோங்க, அங்கே எவ்வளோ முள் பத்தம் இருக்குது யோசிச்சு பாருங்கள். உங்களிடம் இருக்கிற தேவையற்ற எண்ணங்கள், ஆசைகள், பேராசையான காரியங்கள், நாளைய குறித்த கவலைகள், அடுத்தவரை குறித்த எண்ணங்கள், இதெல்லாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள். பாறை போல காரியங்கள், நம்பிக்கை இல்லாத தன்மை, அவ்வப்போது நீங்கள் வேற்று தெய்வத்தை தேடக்கூடியவர்களாக, நல்ல நாள் பெரிய நாள் குறிப்பாக்கக்கூடியவங்களாக இருக்கிறீங்களா, அந்த குணம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் பாறை போல உங்கள் மனசுக்குள் நிறைய பாறைகள் கிடக்கிறது என்று அர்த்தம். அப்போ இந்த கிடக்கிற பாறைகள் எல்லாம் எடுத்து எரியணும். அங்கே இருக்கிற முட்செடிகள் எல்லாம் நல்ல களக்கட்டை வச்சு கொத்தி எடுத்து எல்லாத்தையும் வெளியில் தூக்கி போடணும். அதுக்கப்புறம்தான் அது நல்ல நிலமாக மாறும். இன்னைக்கு நிறைய பேர் கோயிலுக்கு வருகிற பொழுது அல்லது ஆன்மீக பக்தி முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்கிற பொழுது நல்ல நிலமாக இருக்கிறீங்க, ஆனால் வெளியில் போன போது அந்த நிலத்தை மீண்டுமாக பண்படுத்தாமல் விட்டுவிடுகிறீர்கள். அப்போ இது நம்முடைய மிகப்பெரிய கடமையாக இருக்கிறது. நீங்கள் நல்ல நிலமாகவும் இருக்க வேண்டும். அதையும் கடந்த ஆண்டவர் இதில் சொல்லலை, பட் நான் நினைக்கிறேன் நீங்கள் நல்ல விதையை விதைக்க கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும். இதை நீங்கள் ரெண்டையுமே யோசிச்சு பாருங்க. நீங்கள் விதைக்கக்கூடிய மனிதனாகவும் மாற வேண்டும். அதுதான் இயேசு ஆண்டவர் இன்றைக்கு இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களையும் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு விதைக்கிறதுக்கு ஆள் இல்லை, அதான் முக்கியம். விதைக்கிறதுக்கு ஆள் இல்லை, ஆள் இருந்தாலும் கையில் விதை இல்லை, இதுவும் பிரச்சனை. இப்போ விதைக்கிறதுக்கு ஆள் இல்லை, ஆள் இருந்தாலும் விதைக்கிறதுக்கு விதையும் இல்லை, விதைக்கிறதுக்கு விதை இருந்தாலும் விதைக்கிறதுக்கு நல்ல நிலமும் இல்லை. இப்படி ஏதாவது ஒரு இடத்துல என்ன செய்யுதுன்னா தொய்வு விழுந்து கொண்டே தான் இருக்கிறது. அப்போது நாம் விதைப்பவராகவும் மாற வேண்டும், விதையாகவும் மாற வேண்டும், விளை நிலமாகவும் மாற வேண்டும். இந்த மூன்றையும் நாம் செய்கிறோம் என்று சொன்னால் மட்டுமே ஆண்டவர் எதிர்பார்க்கிற அவர் விரும்புகிற நல்ல கத்தோலிக்கனாக நாம் இருக்க முடியும். அந்த விதை எனக்குள் விழுந்தது என்றால் மட்டுமே, கடவுளுடைய விதை எனக்குள் விழுந்தாதான் நான் விதைப்பவராக மாற்ற முடியும். நாங்கள் குருமடத்தில் படிக்கிறோம், நாங்கள் குருமடத்தில் படிக்கிற பொழுது எங்களுக்கு தியாலஜி சொல்லிக் கொடுக்குறாங்க, ஃபிலாசபி சொல்லிக் கொடுக்குறாங்க, தத்துவியல் சொல்லிக்கிறாங்க, வாழ்வியல் பயிற்சி சொல்லிக் கொடுக்குறாங்க, கலப்பணி எப்படி செய்யணும் சொல்லிக் கொடுக்குறாங்க, சமூக பகுப்பாய்வு எப்படி சொல்லணும் அதை சொல்லிக் கொடுக்குறாங்க. அதையும் கடந்து மறை சார்ந்த பல காரியங்களுக்கு பல்வேறு விதமான எங்களுடைய கேள்விகளுக்கு விளக்கம் கொடுத்து எங்களை அனுப்புகிறாங்க. அது எல்லாம் எங்களுடைய பேராசிரியர்கள் எங்களுக்கு செய்கிறாங்க. நாங்கள் படிக்கிற காலத்தில் அப்போயெல்லாம் நாங்கள் சும்மா உட்காந்துக்கிட்டு நாங்கள் வந்து பொழுதை ஓட்டிட்டு வருஷத்தை கடத்தி விட்டால் போதுண்டா, 12 வருஷம் படிக்கணும் ஓட்டிக்கிட்டே போயிடுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா ஒரு காலத்தில் நான் விதைப்பவனாக என்னால் மாற முடியாது. ஆனால் விதைப்பவனாக மாற வேண்டிய சூழல் வந்துருச்சு. ஆனால் விதைக்கக்கூடிய ஒரு விதைப்பவனுக்குரிய எந்த பக்குவமும் என்கிட்ட இல்லை. பேரளவு விதைப்பவனாக இருக்கிறோம். ஒருவேளை விதைப்பவனாக இருக்கிற நமக்கு அங்கே ஏற்கனவே போட்ட விதைகள் எப்படி உள்ள முளைச்சு அது வந்து பயிராக வருகிறதோ அந்த பயிரை தான் எடுத்து திருப்பி விதைக்கிறோம் இல்லைங்களா. அதான விவசாயி பண்ணுறாரு, பயிரை விதைக்கிறாரு, அதே பயிர் வளர்ந்து வந்ததுக்கப்புறம் தேவையானதை எடுத்துட்டு அதில் கொஞ்சம் தான் விதை நல்லா எடுத்து வைக்கிறார். அப்போது ஒரு விதைப்பவனாக உருவாகுகிற நீங்களும் நானும் சரியான விதையை நாம் பக்குவப்படுத்தின விதையை கையில் வச்சுருந்தா தானே அடுத்து விதைக்க முடியும். இட் இஸ் அ ப்ராசஸ். இது வந்து ஒரு செயின் ரியாக்ஷன் போல தான். விதைப்பவர், விதை, நிலம். இந்த நிலத்திலேருந்து திருப்பி விதை, இந்த விதை வந்து விதைப்பவர்கிட்ட போகுது, அந்த விதைப்பவர் திருப்பி விதையை மாத்துறாரு, அந்த விதை நிலத்தில் விழுகுது, இப்படியே சுற்றிக்கிட்டே தான் வரும். இட் இஸ் எ செயின் ரியாக்ஷன். இதைத்தான் ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். இந்த சங்கிலி தொடர் உடைந்து விடாத அளவுக்கு, இந்த செயின் ரியாக்ஷன் சொல்கிறேன் இல்லையா, இந்த சங்கிலி தொடர் உடைந்து விடாத அளவிற்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிற அவருடைய உண்மையான பணியாளராக, அவர் தந்த விதையாக, அவர் எதிர்பார்க்கும் நிலமாக நம் ஒவ்வொருவரும் மாற இயேசுவின் அருள் வேண்டி இந்த பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். ஆண்டவர் இயேசு உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஆமேன். வாழ்த்தப்படுவாரா. ஆண்டவர் இணைத்துள்ள நிறைவாக உண்மை போற்றுகிறோம். அருட்பெருக்கிலிருந்து இந்த அப்பத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் வாயினமான அந்த அப்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இதை எங்களுக்கு வாழ்வழிக்கும் ஆன்ம உணவாக மாறும்.